நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரசியல் அவியல்.
ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபோர்த் எபிசோட்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட இன்னைக்கும் நம்ம சாரதி இணைஞ்சிருக்காரு. நான் ஆக்சுவலி உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னா, லாஸ்ட் 10 எபிசோட்லயும் நான் சாரதி பத்தி இன்ட்ரோவே கொடுக்கல. அவரை பத்தி அவர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கருத்தியல் புலின்னு சொல்லலாம். எல்லா ஐடியாலஜிஸ்லயும் நல்ல ஒரு கிரக்ஸோட சூப்பரா சொல்லுவாரு அந்த எல்லா ஐடியாலஜிஸையும். அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கெல்லாம் வந்து அவர் தான் குருஜி மாதிரி. நான்லாம் ஒரு மேம்பாட்டா ஒரு மேலோட்டமா அரசியலை பாத்துட்டு இருந்த காலகட்டத்துல கொஞ்சம் எப்படி கருத்தியல் ரீதியா பாக்குறதுல இருந்து கொஞ்சம் எனக்கு இன்ட்ரோ கொடுத்தவர் அவர் தான். வணக்கம் மிஸ்டர் சாரதி.
வணக்கம். இன்ட்ரோ ரொம்ப பயங்கரமா இருக்கு.
இருக்கிறத சொல்ல முடியும், நீங்க உண்மையிலே ஒரு மேன் ஆஃப் ஐடியாலஜி. இல்ல
அப்படியெல்லாம் இல்ல, நிறைய படிச்சா எல்லாரும் அப்படி ஆயிடலாம். அதனால நல்லா படிங்க. புக் ஃபேர் வேற நடந்துட்டு இருக்கு, டியூஸ்டே வரைக்கும் இருக்கு. நிறைய புக்ஸ் வாங்க, நிறைய பேருக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான்.
அப்படியே நிறைய பேர் பிகினர்ஸ்க்கு ஒரு புக் ரெக்கமெண்டேஷன் தட்டி விடுங்க.
ஆரம்பத்துல ஃபஸ்ட்டு படிக்கிற பழக்கத்தை இது பண்ணுறதுக்கு பேசிக்காக வந்து நீங்கள் கதை புக்கிலேருந்து ஆரம்பிக்கலாம். என்னோடய ஃபேவரட் வந்து இன்னைக்கு வரைக்கும் சேல்ஸில் பட்டை கிளப்பி இருக்கிற பொன்னியின் செல்வன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. அப்போ அப்படியே அரசியல் அப்படின்னு உள்ளே வந்தீங்க அப்படின்னா படிக்கலாம் நிறையா.
எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவு வரைக்கும் பார்த்தோம். இந்த டைம் வந்து அதுக்கப்புறம் எப்படி அதிமுக பிளவுபட்டது, அதுக்கப்புறம் எப்படி அதிமுக தேர்தலை சந்திச்சிட்டாங்க, எப்படி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராங்கன்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்த்தோம்னா 1987 எம்ஜிஆர் அவர்கள் மறைகிறாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களின் மனைவியான ஜானகி அம்மாள் வந்து முதலமைச்சர் ஆகுறாங்க. அவங்க தான் தமிழ்நாட்டுடைய முதல் பெண் முதலமைச்சர். ஆனா 21 நாட்கள் தான் அந்த ஆட்சி நடக்குது. நம்பிக்கை வாக்கெடுப்பு வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு மாதிரி பிஹெச் பாண்டியன் அவர்கள் தான் சபாநாயகரா இருந்தார் நினைக்கிறேன்.
ஆமா, அவர்தான்.
அவர் தானே, அவருதான் இருந்தாரு. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து சென்ட்ரல்ல ரூலிங்ல இருக்காங்க. அப்போ ராஜீவ்காந்தி அவங்க கவர்மெண்ட் இருக்கு. அப்போ வந்து இவங்க காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய காங்கிரஸ் கிட்ட கேக்குறாங்க. ஆனா இவங்க வந்து ஆக்சுவலி அந்த டைம்லதான் எம்ஜிஆருக்கு வந்து பாரத் ரத்னாவும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு வந்துடுறாங்க. ஆனா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால இவங்க வேற வழி இல்லாம சப்போர்ட் பண்ணாத ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாருமே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. டிஸ்குவாலிஃபை பண்ணி அது ஒரு ஒரு ரக்கஸ் மாதிரின்னுவாங்க. இந்த அசம்பிளி டே அன்னைக்கு நடந்தது வந்து அன்னைக்குதான் ஒரு பிஎஸ் பாண்டியனவர்களும் சபாநாயகர்களுக்கு வந்து அதாவது ஸ்பீக்கருக்கு வந்து வானளாவிய அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு.
இல்ல, அவரு என்ன பண்ணாருன்னா வந்து ஜெயலலிதா ஃபேக்ஷன், செல்வி ஜெயலலிதா ஃபேக்ஷன் ஆஃப் ஏடிஎம்கே மட்டும் டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாரு. ஒரு 10 டிஎம்கே எம்எல்ஏஸையும் அந்த நம்பரை மேட்ச் பண்றதுக்காக வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாரு. 1986 ஒரு ஹிந்தி அஜிடேஷன்ல பார்ட்டிசிபேட், ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் அஜிடேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் நம்பர் கேம்ஸ்னு சொல்லலாம். அவங்களையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து மேட்ச் பண்றதுக்கு கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் அந்த வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க.
அதுக்கப்புறம் ஆட்சியை கலைச்சிடுவாங்க.
ஆமா, ஆட்சியை கலைச்சிட்டு ஒரு வருஷம் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியில கொண்டு வந்துடுவாங்க.
கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் வருது, 1989 எலெக்ஷன்ஸ். அப்போ பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஏடிஎம்கே வந்து ஒரு ஸ்பிளிட்டான அணியா மாறிடுது. ஏடிஎம்கே ஜானகி ஃபேக்ஷன், ஜெயலலிதா ஃபேக்ஷன் மாறிட்டு ஜார்ஜே நினைக்கிறேன், ஜா ஃபேக்ஷன், ஜே ஃபேக்ஷன். யாருக்கு வந்து ரெட்டை புறா கொடுத்தாங்க? ஒருத்தங்களுக்கு சேவல், ஒருத்தங்களுக்கு
ஜானகி ஃபேக்ஷனுக்கு தான் ரெட்டை புறா கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க என்னன்னா வந்து ரெட்டை இலை ரெட்டை புறா அது வந்து சிமிலரா இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஆனப்ப வந்து அதிகமான எம்எல்ஏஸ் வந்து ஜானகி ஃபேக்ஷன்ல தான் இருந்தாங்க. அதனால வந்து அவங்க வந்து அந்த இரட்டை இலை புறா அப்படிங்கிற அந்த ரெண்டு இருக்கு அப்படிங்கிற அந்த சிம்பிளை வச்சு ட்ரை பண்ணாங்க. பட் அந்த சிம்பிள் கிடைச்சது, பட் வாக்குகள் அதிகமா கிடைக்கல.
ஆனா இது அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஃபேக்ஷன் வந்து 27 சீட்டு ஜெயிக்கிறாங்க.
ஆமா,
அதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துலதான் நம்ம சிவாஜி அவர்களை மென்ஷன் பண்ணோம். நம்ம இது வரைக்குமே சிவாஜி அவர்களை மென்ஷன் பண்ணாம விட்டுட்டோம். நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் அரசியல்ல இருந்தாருன்னு தான் தெரியும். ஆனா சிவாஜி அவர்களும் வந்து அந்த டைம்ல ஒரு அரசியல்ல ஒரு ஒரு முக்கியமான ஆளா இல்லாட்டியும் ஒரு அவரும் ஒரு ரோல் பிளே பண்ணாரு
ஆமா
கண்டிப்பா.
தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு 49 48 சீட் அந்த மாதிரி வந்து அவர் போட்டிட்டாரு.
போட்டிட்டாரு
ஜானகி
ஆனா
ஃபேக்ஷன் கூட
ஒண்ணு கிடையாது.
சேர்ந்து
கரெக்ட்,
சப்போர்ட் வந்து அதிகமாகுது, பெரிய ஆளா ரெகனைசபிள் ஃபேஸா வராரு.
அதான் அது சொல்லணும்னா அதான் டிஎம்கேல இருக்காரு. டிஎம்கேல வந்து அந்த அவர் வந்து ஒரு வாட்டி எம்ஜிஆர் எல்லாம் வந்துட்டதுக்கு அப்புறம் அப்பயே அவருக்கு வந்து கொஞ்சம் அவர் வந்து ஒரு காம்படிஷன் பாக்குறாரு, நம்மளுக்கு வந்து ஒரு காம்படிட்டரா சினி ஃபீல்ட்ல இருக்காங்க இங்க வந்துட்டாரு என்ன. அந்த டைம்ல அவர் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அது எதுலயும் படிச்சிருக்காது. திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வருவாரு, உடனே கட்சியில இருக்கவங்களாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நாத்திகருக்கு இன்னும் கோயில்ல வேலை அப்படின்ட்டு.
ஓகே
இந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் அதுக்கப்புறம் தான் அவரு கொஞ்சம் கட்சியில ஓரம் கட்டப்படுற மாதிரி அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றி அவரு காங்கிரஸ்க்கு ஜாயின் ஆகி காமராஜருடைய வழிகாட்டுதல் படி காங்கிரஸ்ல அவர் பயணிக்கிறாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல தான் தொடர்ந்து இருக்காரு. அந்த இந்த எலெக்ஷன்ஸ் வரப்போ நம்ம வந்து ஜானகி அவர்களுடைய அணிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சென்ட்ரல் கமாண்ட் ஹை கமாண்ட் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, எங்களுக்கு வந்து யுனைடெட் ஏடிஎம்கே உடைய தான் அலையன்ஸ் வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஸ்பிளிட் ஏடிஎம்கே கூட வேணாம் அப்படின்னுறாங்க. ஆனா ஒரு சிவாஜி வந்து அதை ஒத்துக்கவே இல்லை, அதனால அந்த தமிழக முன்னேற்ற முன்னணியா
ஆமா
அதை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு கூட அது ஒரு காயின் பண்ணி போறதுதான், இந்த மாதிரி இது ஒரு விதவியின் கண்ணீரை துடைக்கிறதுக்காக துவங்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு.
ஓகே ஓகே
அந்த பகுதியில
அப்ப அந்த கட்சியிலேயே
அது
சேர்ந்துக்கலாமேங்கிறதுக்கு பதில் கடைசி வரைக்கும் அவர் சொல்லல.
அதான் அந்த அந்த கட்சி அவரு தனியா துவங்கி இந்த அலையன்ஸ்ல வந்து வைக்கிறாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்களுடைய ஃபேக்ஷன் தான் 27 சீட் ஜெயிக்கிறாங்க,
ஆமா
இவங்க வந்து ஒரு சீட் மட்டும் தான், ஒரு சீட்டோ ரெண்டு
ரெண்டு
சீட்டோ
சீட்டு
தான் ஜெயிக்கிறாங்க.
ஜெயிப்பாங்க, ரெண்டு சீட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் அரசியல்ல இருந்து விலகிப்பாங்க, இங்க இருந்தவங்களும் போய் அங்க சேர்ந்துருவாங்க. ஆக்சுவலா என்னன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த யுனைடெட் ஏடிஎம்கே அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து 1989ல் ரெண்டு பை எலெக்ஷன் வரும், மதுரை கிழக்குக்கும் மருகப்புரி அப்படிங்கிறது. ஸோ அங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து 1989 நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டு 39 சீட்ல வந்து 38 சீட்ல ஜெயிச்சிருவாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி,
ஸ்வீப் மாதிரி அது.
ஒரு கண்டிப்பா ஸ்வீப் மாதிரி, இல்லை ஸ்வீப் தான், ஒரே ஒரு சீட் மட்டும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா வந்து ஒரு அன்கொஷினபிள் லீடராக வந்து ஃபார்ம் ஆயிடுவாங்க ஏடிஎம்கே.
ஓகே ஓகே, இப்போ அதான் அந்த 1989ல டிஎம்கே தான் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்களே, இந்த ஸ்பிளிட்னால டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. ஒரு இதுக்கப்புறம் டிஎம்கேனா 2 வருஷத்துலயே அவங்க ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இல்ல, இந்த இது ஈழ விஷயம்னாலயா?
இல்ல அதாவது அப்ப வந்து சென்ட்ரல்ல இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட் மேல ரெண்டும் எதிர் அணிகள்ல இருந்தாங்கன்னா நினைச்ச நேரத்துல டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈழம் பிரச்சனையை வந்து அந்த டி நகர்ல ஒரு துப்பாக்கி சூடு நடக்கும், அதை ஒரு காரணமா வச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா காரணமா காட்டி டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து சந்திரசேகர் அவர் கூட கூட்டணியில் இருப்பாங்க, அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி டிஸ்மிஸ் பண்ண வைப்பாங்க. பட் என்னன்னா டிஸ்மிஸ் பண்ண 2 மாசத்துல வந்து காங்கிரஸும் வந்து சந்திரசேகருக்கான ஆதரவை விலக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா வந்து சென்ட்ரலையும் ஆட்சி கலைஞ்சிரும், ஸ்டேட்லையும் ஆட்சி கலைஞ்சிரும்.
ஓகே ஓகே, அதான் அதுக்கப்புறம் 1991 தேர்தல் வருது. அந்த 2 வருஷத்துல திமுக பண்ண அந்த பெரிய சாதனைனா மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு தானே சொல்லலாம்.
ஆமா கண்டிப்பா அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து 1989 வந்து அவங்க ஜெயிச்சோன்னே வந்து கலைஞர் வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமைக்காக ஒரு சட்டம் இயற்றுறாரு, அது வந்து ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.
அது கூட இப்போதானே ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல வந்து இப்போ அது வந்து ஃபுல்லா நேஷனல் லெவல்ல அது கொண்டு வந்தாங்களா?
ஆமா தேசிய அளவுல வந்து இப்போ கொண்டு வந்தது. அதான் எப்பவுமே தமிழ்நாடு வந்து ஒரு 20 25 வருஷம் வந்து முன்னாடி இருக்கும் அப்படிங்கிறது.
முன்னோடியோ ஒரு முன்னோடியா இருக்கும் எல்லாத்துலயுமே.
ஆமா
மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு வந்து அந்த வன்னியர் சங்கம் போராட்டங்கள் அதுக்கெல்லாம் பிறகுதானே கொண்டு வராங்க, 20%. இன்னைக்கு வந்து திருப்பி அதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க.
இல்லை டெஃபினட்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது சுப்ரீம் கோர்ட்டில் நிற்காதுங்கிறது பல பேர்த்துக்கு தெரியும். இது வந்து ஒரு எலக்டரல் அலையன்ஸ்க்காக கொண்டு வந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். அது நிற்காது அப்படிங்கிறது வந்து கேட்டவங்களுக்கும் தெரியும் அதுதான். இந்த ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மராத்தா ரிசர்வேஷன் மராத்தா கம்யூனிட்டிஸ்க்குன்னு கொண்டு வந்தது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ
இப்போ அதுவே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்களா அது?
ஆமாம் அதான் உங்களுக்கு வந்து ஒரு பேக்வர்ட் கிளாஸஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு அந்த கேட்டகரிக்கு தான் கொண்டு வர முடியுமே தவிர ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வர முடியாது. ஸோ கொண்டு வந்தாலும் அது நிற்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பிசி கிறிஸ்டியனோ எதுக்கோ வந்து அது செல்லாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து
அப்போ வந்து இந்த மாதிரி கவுண்டர் பண்ணுவாங்கல்ல, எஸ்டில மட்டும் 6ஆம் தேதி இருக்களுக்கு உள்ளுதுக்கீடு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு.
இல்லை, அதாவது உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து அந்த லெவல் ஆஃப் இது வந்து சும்மா ஒரு சிங்கிள் இதாக மட்டும் பார்க்க மாட்டாங்க. நம்ம அருந்ததியர்களையும் நம்ம எம்பிசியும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ பட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது வந்து என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கேட்குறவங்க கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஒரு ஹைகோர்ட்லேயே ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவாங்க, சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போனாலும் வந்து இது நிற்காது அப்படின்னு, அவ்வளோதான்.
இது ஒரு ஜுடிஷியல் மேட்டர் ஆயிடுச்சு இப்போ.
ஆமா, இல்ல இல்ல, இனி அது வரும்போது ஜுடிஷியல் மேட்டர் ஆயிடும். இன்னும் வந்து இப்போதைக்கு வந்து அது வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியா தான் இருக்கு.
ஓகே
பட்
ஓகே,
அது லாவா வரும்போது கண்டிப்பா ஸ்ட்ரைக் டவுன் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு.
அதிகமா இருக்கு.
ஆமா,
1991 தேர்தல் வந்து அடுத்து அதுதான் அந்த ஈவெண்ட் தான் வருது. அந்த ஈவெண்ட் வந்து ஆக்சுவலி டிஎம்கே வந்து இந்த நல்ல ஒரு சிம்பத்தி இருக்கு அவங்களோட ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணதுனால, அதனால ஜெயிச்சிருக்கணும். ஆனா அந்த இடத்துல வந்து இப்ப ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலை தானே அங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, திரு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கரிஸ்மா தான் அங்க ஆட்சி கொண்டு வந்ததுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம். ஆனா அது ஸ்டார்டிங்ல அது அந்த அனுதாபாலை தானே ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஏடிஎம்கேக்கு பவர் கேப்சர் பண்றதுக்கு. 1991
இல்லை, அதாவது உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20% டிஎம்கே 40% ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சிங்கிள் ஃபேக்டரை வந்து சொல்லலாம். பட் என்ன அப்படின்னா வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப சின்னது. ஓகேங்களா? ஸோ ஸ்விங் ஓட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை வச்சு கூட மாற்றலாம். பட் அந்த டைமில் ஆக்சுவலாக நிறையா ஃபேக்டர்ஸ் ப்ளே ஆச்சு. ஒன்று வந்து ஏடிஎம்கே வந்து யூனிஃபை ஆகிடுச்சு. ஸோ அதுவே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு டிஎம்கேவை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து அந்த பை எலெக்ஷன்ஸை வின் பண்ணுறாங்க, பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ ஏடிஎம்கே விசுவாசிகளுக்கும் ஏடிஎம்கேல இருந்தவங்களுக்கும் வந்து ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரோடைய அரசியல் வாரிசுங்கிறதுல சந்தேகம் இல்லாதனால அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கு. முன்னாள் பிரதம மந்திரி ராஜீவ்காந்தியோட அசாசினேஷன் அப்படிங்கிற அது ஒரு இது. அப்புறம் பிஎம்கே வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. பிஎம்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா குறிப்பாக நார்தர்ன் பெல்ட்டில் வந்து டிஎம்கேவோட ஓட்ஸை பிரிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான அந்த அனுதாபாலையோ இல்லை சென்டிமெண்ட்டோன்னா அந்த மார்ச் 1989 வந்து செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்தில் நிகழ்ந்த ஒரு
அந்த அவங்க கூட அந்த புடவையெல்லாம் கிழிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு,
ஆமாம், அந்த அந்த ஃபோட்டோ
பட்ஜெட் ஸ்பீச், அந்த
பட்ஜெட் ஸ்பீச்
வந்து பட்ஜெட் ஸ்பீச் கொடுக்குறாரு.
ஆமாம், அதான் அந்த ஃபோட்டோவே, அந்த ஃபோட்டோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இதுலேயும் இது பண்ணி. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸு. ஸோ அதனால தான் வந்து டிஎம்கே வந்து வெறும் 2 சீட்டு தான் மொத்த டிஎம். அதுலேயும் ஒன்று வந்து கலைஞர் ஜெயிப்பார்
துறைமுகத்திலையா,
ஹார்பர் கான்ஸ்டியூன்சியில். ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் என்டையராக ஒரு அப்போஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. 225 சீட்டை மொத்தமாக அவங்க ஜெயிப்பாங்க, அதில் 164 வந்து ஏடிஎம்கே மட்டும் தனியாக ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் கூட சேர்ந்து பண்ணுவாங்க. பட் இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதனால தான் அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி வருது. இல்லை அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் ஈவெண்ட்டை வச்சுன்னா, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய கட்சிகள் தமிழக அரசியலில். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த இத்தனை ஃபேக்டர்ஸ் ப்ளே ஆகலை அப்படின்னா வழக்கமாக வந்து ஒரு 150 சீட்டை வந்து இவங்களும் ஒரு 70-80 சீட்டுகளை ஏடிஎம்கேவும் ஜெயிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு காரணமாக இருந்துச்சுன்னா 225 அப்படிங்கும்போது வந்து, ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வெற்றியை வந்து யாருனாலையும் திரும்ப கொண்டு வர முடியல. அதுக்கப்புறம் நடந்த எல்லா தேர்தல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி வந்து வரவே இல்லை இது வரைக்கும்.
கண்டிப்பா கண்டிப்பா.
ஸோ இப்போ வந்து திரும்பவும் அந்த கட்சி உடைந்தால் மட்டுமே, ஒரு பெரிய கட்சி உடைந்தால் மட்டுமே இன்னொரு கட்சியில் அந்த மாதிரி ஒரு வெற்றியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. பட் வந்து ஒரு முக்கியமான தலைவர் வந்து அரசியலேருந்து விலகிய காரணத்தினால் வந்து இப்போ வந்து அந்த அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால் அந்த 91 அதிமுகவோட வெற்றி வந்து திரும்பவும் தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கிறது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம்.
கண்டிப்பா, அது ஆமா, அது ஒரு பிளாக் ஸ்வான் இவெண்ட்னு சொல்லிடலாம். அதை
ஆமா,
அது வந்து 91 தேர்தலுக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் அந்த 1 ரூபாய் தானே சொல்லிக்கிறாங்க, 1 ரூபாய் தான் எனக்கு சம்பளம் போதும் மாசத்துக்கு.
ஆமா
கொண்டு ஆனா அந்த டைம்லயே அவங்க வந்து இந்த திமுக வந்து டிஸ்மிஸ் பண்ணதுக்கு வந்து எல்டிடியினால டிஸ்மிஸ் பண்ணன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க எடுத்த ஸ்டாண்ட் வந்து எல்டிடி கொஞ்சம் அப்போஸ் பண்ணி தான் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா அப்போ அந்த மூட் கொஞ்சம் தமிழ்நாட்டுல ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு கொஞ்சம் எல்டிடிக்கு ரொம்ப சாதகமாலாம் இல்லை, எதிராக தான் இருந்தது. அதனால எல்டிடி எதிர்த்து கொஞ்சம் ஸ்டாண்ட் எல்லாம் நிறைய எடுக்கிறாங்க. மதர் தெரேசாவே ஒரு திட்டத்தை பாராட்டியிருக்காங்க, கிராடில் பேபி ஸ்கீம், தொட்டில் குழந்தை திட்டம்.
பெண்கள் சிசு கொலைக்கு எதிரான ஒரு ஸ்கீமு. சொல்லப்போனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து சைல்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அது. என்ன அப்படின்னா வந்து இந்த கிராடல் பேபி ஸ்கீம் வந்து பெண் குழந்தைகளுக்கு மட்டும் நினச்சிருக்கோம், ஆனால் கிடையாது, அது ஆண் குழந்தைகளும் அந்த ஸ்கீமில் வந்து பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். ஏன்னா அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சைல்ட் செக்ஸ் ரேஷியோ, சிசு கொலை அந்த மாதிரி இதனால வந்து, ஏன்னா அந்த அந்த காலத்தில் அந்த பல படத்தோட பிளாட்டே இதுவாக தான் இருக்கும. அந்த கழிப்பால் ஊற்றி கொள்றது தான் ஒரு மெயின் பிளாட்டாகவே இருக்கும். கருத்தமாக
நிறைய தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கோம்.
ஆமாம், இல்லை அந்த கழிப்பால் ஊற்றும் போது தடுக்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட்டு கேர பிளாட் ட்விஸ்ட்டாக இருக்கும். இல்லை அதில் அந்த அந்த மாதிரி காப்பாற்றப்பட்ட ஒரு குழந்தை தான் ஒன்று ஹீரோவாக இருப்பார் இல்லை ஹீரோயினாக இருப்பாங்க. அந்த அந்த வசனங்களே வந்து உனக்கு கழிப்பால் ஊத்தியே கலைச்சிருக்கணும் அப்படிங்கறதே வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு வசனமாவே வந்துருச்சு. அப்படின்னா வந்து அது எந்த அளவுக்கு வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஒரு வசனம் வந்து நார்மலா எல்லாருமே சொல்ற மாதிரி இருக்காங்க, ஒரு கேஷுவல் ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்குறோம் அப்படின்னாவே வந்து அது கண்டிப்பா வந்து நிறைய வாட்டி நடக்கும்போது தான் வந்து அதை நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது. உனக்கு கருவிலேயே கழிப்பால் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற வசனம் எல்லாம் வந்து சினிமால வந்து கேஷுவலா சொல்லப்படுற வசனங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து இருந்த ஒரு பிரச்சனையை வந்து அந்த கிரேடல் பேபி ஸ்கீம் வந்து ரொம்ப அரெஸ்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட செக்ஸ் ரேஷியோ ஆகட்டும், சைல்ட் செக்ஸ் ரேஷியோ ஆகட்டும், அதெல்லாம் மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ அதை வந்து எல்லாருமே பாராட்டினாங்க.
கண்டிப்பாக,
ஏன்னா வந்து இது சவுத் ஏஷியாலேயே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம், அதாவது பெண் குழந்தைகளை வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. நிச்சயமாக வந்து இது தெற்காசியாவே வந்து ஒரு பாராட்ட வேண்டிய பாராட்டிய ஒரு திட்டம் தான்.
இது சொல்றப்பதான் எனக்கு ஒரு மித்து ஞாபகம் வருது. அது மித்தா ஃபேக்ட்லாம் தெரியல. எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த ஹரியானால எல்லாம் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும் பாத்திருக்கீங்களே நீங்க?
சொல்லுங்க.
இப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, ஹரியானா வந்து அங்க ஹரியானாலதான் பானிபட் இருக்கு, பானிபட்லதான் பல யுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அது வந்து டெல்லிக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி, இந்தியாவுடைய கேபிட்டலா இப்ப டெல்லி இருந்ததுனால அந்த எப்படி சொல்றதுன்னா, அவரு உள்ள வந்தவங்க எல்லாருமே அங்கதான் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதனால அந்த சண்டைகள் எல்லாம், அங்க போர்கள் அதிகமா நடக்கிறதுனால பெண்கள் அதிகமா தாக்குதலுக்கு உள்ளாக்குவாங்க, அதனால பெண் குழந்தைகளே வேணாம் அப்படின்ட்டு அவங்க அப்போ மாத்திர மைண்ட் செட் தான் இப்போ வரைக்கும் அது ப்ரிவைல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னாரு. இது எனக்கு கேக்குறப்ப ரொம்ப ஒரு கொஞ்சம் அது எனக்கு ஒரு மித்து மாதிரி தோணுது. இது ஃபேக்ட் மாதிரி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி.
இல்ல, இது டெஃபினட்டா வந்து ஒரு மித்து தான். என்ன அப்படின்னா வந்து, அதாவது பெண் குழந்தைகள் வேண்டாம் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து என்னன்னா, நம்ம புனிதப்படுத்துகிற எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து பேருக்கு தான் புனிதப்படுத்துறோமே தவிர, அதை வந்து டெக்னிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு அப்ரஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். அதே மாதிரி தான் பெண்களையும், பெண்களை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற பேரில் தான் நம்ம அதிகமான அப்ரஷனுக்கு வந்து அவங்கள ஈடுபடுத்துகிறோம். இதுவும் அதே மாதிரி, நம்ம டௌரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதுக்காக வந்து டௌரி கொடுக்க முடியல அப்படிங்கிற சிசு கொலை, அதே மாதிரி வந்து கௌரவம் அப்படிங்கிற விஷயத்து, ஏன்னா பெண்களை தான் வந்து புனிதப்படுத்தி அவங்க தான் நம்ம கலாச்சாரத்தையே சுமக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத விஷயங்களை அவங்க சமூக பார்வையை அவங்க மேலே திணிச்சு, அது ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா வந்து அதனால் வந்து இவங்களால கலங்கப்பட்டது அப்படின்னு ஏகப்பட்ட ரொம்ப ஒரு லாஜிக்கே இல்லாத பல விஷயங்கள். ஏன்னா ரீசண்டாக கூட ஒருத்தர் சொன்னார், ஒரு வருஷத்துக்கு வந்து இத்தனை பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்படுங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு, அதுவே வந்து ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். யார் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்காது. ஒரு 30,000 பேர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க அப்படின்னா ஏன் அந்த ஆக்சிடெண்ட் நடந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டே நம்ம மறைக்கிறோம். ஏதோ ஆக்சிடெண்ட்டுங்கிறது அது ரேண்டமாக நடக்கிற மாதிரி, அதே மாதிரி தான் வந்து பெண்கள் மீதான வன்முறையும் வந்து ஏதோ ரேண்டமாக பண்ணுற மாதிரி, அதுக்கும் ஆண்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றது தான். ஸோ இந்த மித்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே மித் வந்து ஒரு மித் அப்படிங்கிறது ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கோ இல்லை ஒரு வேற ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து டைவெர்ட் பண்ணுறக்கோ ஆரம்பிக்கப்படுறது தான். இதுவும் அதே மாதிரி தான். பட் யுத்தத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஹரியானா பஞ்சாப் எல்லாம் பாத்தீங்கன்னா நிலம் அதிகமா இருக்கிற சமூகம், டவுரிங்கிற இதுல வந்து எதுவும் இருக்கக்கூடாது, அப்புறம் நிலம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணப்படுதே தவிர, இதுல முக்கியமான கல்பிரிட் வந்து வரதட்சணை தான். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. போர் அப்படிங்கறது வந்து போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தாக்குதல் நடக்குமே தவிர, அதுக்காக சிசு கொலைக்கும் போருக்கும் சம்பந்தம் கிடையாது.
ஓகே ஓகே, அதான் நான் அதான் உங்ககிட்ட ஒரு டவுட்டா கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இது மித்தா தான் இருக்கணும் கண்டிப்பான்னு.
இல்லை, இந்த மித்து வந்து எனக்கும் சொல்லியிருக்காங்க. பட் வந்து அதாவது என்ன அப்படின்னா, அவங்க இருந்தா பிரச்சனை அப்படிங்க, இருந்தா எல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் இந்த டௌரி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்கு பயந்து நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து கல்யாணம் ஆகாத பெண் வீட்டில் இருந்தாலும் அதை வந்து அவங்க தங்களுக்கான ஒரு பிரச்சனையா பாக்குறாங்க. முடியாது அப்படிங்கும்போது ஏன் இருக்க வச்சுட்டு அப்படிங்கிற ஒரு இது, மற்றபடி எல்லாம் உண்டு. இது வந்து முழுக்க முழுக்க ஆண்களால பரப்பப்பட்ட ஒரு மித்து தான்.
கண்டிப்பா. அடுத்து ஜெயலலிதா அவர்கள் பெருசா பண்ண ஸ்கீம்ஸ்னா, அந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபா மாத்துறாங்க, அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்து பஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றாங்க. இது நான் படிச்சப்போ எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ கலர் டிவி வந்து அப்பயே வந்து அவங்க 50,000 வில்லேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க. 50,000 வில்லேஜ்ல, அதாவது 50 ஃபேமிலிஸ் மேல இருக்க வில்லேஜ்ல 50,000 வில்லேஜஸ் செலக்ட் பண்ணி அவங்க ஒரு ஒரு வில்லேஜுக்கும் ஒரு ஒரு கலர் டிவி கொடுத்துருக்காங்க. இதோட நீட்சியா தான் இந்த 2006 வந்து கலைஞர் வந்து இந்த கலர் டிவி திட்டம் வருது. அதான் இந்த எனக்கு அது ஒரு ஃபேசினேட்டிங்கா இருக்கு. எங்க வந்து திராவிட கட்சிகள் யாரு வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் திருப்பி வர அடுத்த திராவிட கட்சி வந்து அதை ஒரு இன்னும் ஒரு அப்கிரேட் பண்ணி அதை கொண்டு வராங்க. இப்ப எப்படி இந்த சத்துணவு திட்டத்துல பண்றாங்களோ அதே மாதிரிதான் இந்த டிவியும் நான் பாக்குறேன்.
இல்ல, டெஃபினட்டா வந்து அதுதான். என்ன அப்படின்னா வந்து சர்வதேச அமைப்புகளோட இதுபடி பாத்தீங்க அப்படின்னா வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து மனித வாழ்வின் ஒரு அடிப்படையான விஷயம். அதனால வந்து இந்த டிவி கொடுக்கறது, இன்டர்நெட் ஃப்ரீயா கொடுக்கறது அப்படிங்கறது வந்து நம்ம பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் அது பண்ணுமே தவிர, அது வந்து ஒரு பாப்புலிஸ்ட் ஸ்கீமா அப்படியே கொண்டு போறது. ஏன்னா டிவி ஒவ்வொரு ஊர்ல இருக்கு அப்படிங்கறதுன்னா அரசாங்கத்தோட திட்டம் வந்து அங்க போய் சேர்றதுக்கான எல்லா இதுவும் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு டிவி இருக்குன்னா அவங்க நியூஸ் பார்ப்பாங்க, நியூஸ் பார்க்கும்போது அரசாங்கம் இந்த திட்டம் அறிவிச்சிருக்கு அப்படிங்கறது தெரியும், இல்லை இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கறது தெரியும். ஸோ டெஃபினட்டா வந்து செல்வி ஜெயலலிதா வந்து அந்த டிவி இது பண்ணது அப்படிங்கிறதையும், அந்த அதுக்கப்புறம் கலைஞர் வந்து அதை நீட்டிச்சதையும் வந்து நிச்சயமா வந்து அது ஒரு முக்கியமான விஷயம்தான். அதே மாதிரி நம்ம அதில் ஓவர்லுக் பண்ணுறது என்னன்னா, அந்த 91 to 96 பீரியட்ல வந்து அந்த விமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸு, பெண்களுக்கு வந்து போலீஸில் 30% கோட்டா, அது எல்லாமே வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது இந்தியாலேயே வந்து ஃபஸ்ட்டு ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு க்ரைம் ரெக்கார்ட் டேட்டா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1993 இருந்த ஒரு க்ரைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அகெயின்ஸ்ட் உமனுக்கும் 2003 பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாயிருக்கும். அதிகமாயிருக்குன்னா க்ரைம் அதிகமாயிருக்குன்னு இல்லை, க்ரைம் ரிப்போர்ட்டிங் அதிகமாயிருக்கு. அதாவது ஒரு பெண் வந்து காவல் நிலையத்துக்கு போய் தைரியமா தன்னோட குறைய சொல்லலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம். ஸோ அதாவது சிட்டிசன்ஸை வந்து அந்த பப்ளிக் ஆர்டருக்குள்ள ஒரு பார்ட்டிசிபெண்ட்டை கொண்டு வர்றது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து இப்போ தமிழ்நாடு வந்து
பண்ணிடலாமா கடைசியில சொல்றீங்களா இதுக்கான லிங்க்
என்னங்க?
இது லிங்க் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம் கடைசியில, அதுக்கப்புறம்
ஓகே டெஃபினட்டா. இப்போ தமிழ்நாடு வந்து டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டெட்ராய்ட் அப்படிங்கிறது யூஎஸ்ஏல வந்து கார் மேனுஃபேக்சரிங்க புகழ்பெற்ற இடம். 1991 லிபரலைசேஷனுக்கு அப்புறம் வந்து தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் கொள்கைக்கு அப்புறம் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து குறிப்பாக தென்னிந்தியாவில் வந்து அது மிகப்பெரிய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன், அதாவது இருமொழி கொள்கையினால ஆங்கிலத்தில் சிறப்பான ஒரு மக்கள் தொகை இருக்கு. அதனால வந்து டெட்ராய்ட்லேயும் வந்து அந்த 1984 ரீ டெய்லர் அவங்களோட இஷ்யூனால வந்து அது யூகே பிரைம் மினிஸ்டர் என்ன பேர் ஞாபகம். ஸோ அவங்களோட லிபரல் நியோ லிபரல் கொள்கை அப்படிங்கிறதுனால அதுலலாம் வந்து உங்களுக்கு அந்த டெட்ராய்ட்லேருந்து ஷிஃப்ட் ஆகும், எங்கே வந்து உற்பத்தி செலவு கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்து தமிழ்நாடு தென்னிந்தியா வந்து ஒரு மிகப்பெரியதாக மாறுறக்கு அந்த இந்த செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் 1984 அங்கே ரீகன் அட்மினிஸ்ட்ரேஷனில் மார்க்ரெட் டேச்சர் அவங்க நியோ லிபரல் கொள்கை பாலிசிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேர்ந்து இந்தியா 1991 உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் கொள்கையை சேரும்போது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உருவாக்கப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃபோர்ட் மோட்டார்ஸை வந்து 1995 வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து ஹுண்டாய், பிஎம்டபிள்யூ, யமஹா, மிட்சுபிஷி, ரெனால்ட், நிசான்னு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணி விட்டது அப்படிங்கிறது வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா, டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏசியா அப்படிங்கிற இது வந்து தமிழ் நாட்டுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு.
ஓகே ஓகே, நீ அந்த கலர் டிவியை பத்தி சொன்னீங்களா, அதுல நானும் ஒரு இது சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன்லயும் அது வந்துரும்ல, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு அந்த டிவி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அவங்க ஊர்ல இருந்தே பாக்குற மாதிரி, அது ஐ மீன் வீட்டுல இருந்தும் பாக்குற மாதிரி இப்போ வந்துருச்சு.
இல்ல டெஃபினட்டா அதுதான். நான் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டா லேபர் ஆர்கனைசேஷன் நடத்தின சர்வேல இந்தியன்ஸ் தான் வந்து ஓவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, உலகத்திலேயே அதிகமா ஓவர் ஒர்க் பண்ணி கம்மியா பே வாங்கி லெஸ் டைம் ஃபார் என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கிறது இந்தியா தான் அப்படின்னு. இவங்க என்ன அப்படின்னா, ஏதோ வேலை அப்படிங்கிறத வந்து வேலை தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் தனி மனித சுதந்திரமும் தனி மனித உரிமையும் வந்து என்னென்னா, நம்ம ஊரில் எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்து ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணுற ஒரு இது இருக்கு. நாய் மாதிரி கஷ்டப்படுறான்ப்பா அப்படிங்கிறது, இப்போ நாய் மாதிரி எதுக்கு கஷ்டப்படணும், நான் எதுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு மனுஷன் அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் என்னென்னா, நம்ம அதை ரொமான்டிசைஸ் பண்ணுறோம். சொல்லப்போனால் வந்து நம்ம ஒரு வன்முறை, அதாவது தொழில் சார்ந்த ஒரு வன்முறையை வந்து நம்ம ஊக்குவிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது வேணும். அதுக்கு டெலிவிஷன் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம், இன்ஃபர்மேஷன் சோர்ஸாக பார்க்கலாம். முக்கியமான விஷயம், அரசாங்கத்தோட திட்டம் வந்து மக்களுக்கு போய் சேரணும், அது என்னன்னு தெரியணும். அதில் வந்து டெலிவிஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல். ஏன்னா வந்து நீங்கள் ரேடியோ கூட ஏன்னோ அப்படி ஓடிட்டு இருக்குப்பா அப்படின்னு, டிவினா அப்போ வந்து டிவி வந்து ஒரு ரேரான விஷயம். அப்போ வந்து டிவி இருக்குன்னா அது ஒரு ஃபேண்டசி, அதை போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ வந்து ஒரு முக்கியமான சீரியல் போடும்போது அதுக்கு நடுவில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னே கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ அந்த ரீச் அப்படிங்கிறது தான், அதாவது டெமோக்ரஸியை வந்து நீங்கள் உண்மையான டெமோக்ரஸிங்கிறது மக்களுக்கு போய் கடைக்கோடி மக்களுக்கு போய் சேரும்போது தானே அது ஜனநாயகம். ஜனங்கள் தான் நாயகனாக இருக்கிறது, ஒரு ஆட்சி முறை தானே ஜனநாயகம். அப்போ வந்து அவன் ஒரு மக்கள் வந்து நாயகனாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் அவனால் என்ன பண்ண முடியும். அதனால ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது முக்கியமான விஷயம் இல்லை. ஸோ அதுதான் வந்து இந்த டிவியோட இதான் நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பா அந்த டைம்லயே இந்த அவங்க ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட்லயே அந்த கவர்னருடைய அந்த சண்டை வந்து ரொம்ப அதிகமா நடந்திருக்கு. இப்ப எப்படி மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அங்க இருக்க மேற்கு வங்க கவர்னர் கூட இந்த டசில் ஒரு டசில் நடந்துட்டு இருக்கோ, அது வந்து அப்பயே அந்த டசில் வந்து இங்க நடந்திருக்கு. அப்ப இருந்த கவர்னர் சென்னா ரெட்டி கூட டசில் நடந்திருக்கு. அப்போ வந்து இவங்க வந்து அதே அக்யூஸ் பண்ணிருக்காங்க, கவர்னர் வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து எப்படி வெஸ்ட் பெங்கால்ல அந்த அக்யூசேஷன் நடக்குதோ அப்பயே வந்து அந்த அக்யூசேஷன் நடந்திருக்கு. இது அந்த சென்டர்லயும் இது வந்து இந்த இந்த ஈவெண்ட்டும் அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மதுரையில நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் பெற்ற வெற்றி இது வந்து என்னுடைய வசீகர தன்மையா, அதாவது என்னால பெற்ற வெற்றி அப்படின்றாங்க. அந்த ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலைனால வந்து அனுதாபாலையினால கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் அப்போ மத்தியில இருந்த காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வந்து அப்ப இருந்த கவர்னர் வந்து இவங்களுக்கும் கொஞ்சம் அந்த பவர் டெஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க.
இல்ல டெஃபினட்டா என்ன அப்படின்னா வந்து அதான் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் ஃபேக்டர் வந்து பிளே ஆகல. இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து யுனைடெட் ஏடிஎம்கேனால அந்த வெற்றி வரல. முன்னாள் பிரதமர் மந்திரி வந்து ராஜீவ்காந்தி அவர்களின் இதனாலதான் அந்த வெற்றி வந்துச்சு. ஸோ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவரோட மறைவுனால அந்த வெற்றி வரல, யுனைடெட் ஏடிஎம்கேனால தான் வெற்றி வந்துச்சு. இது ரெண்டும் வித்தியாசமான ரெண்டு பக்கத்துல இருந்து இருக்கிற பார்வை தான் வேற வேறையே தவிர, பட் இது ரெண்டுமே பிளே ஆச்சு அப்படிங்கிறது தான் அந்த மிகப்பெரிய வெற்றிக்கான காரணம். ரெண்டாவது வந்து ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சிங்கிள் பவரா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து சில இதெல்லாம் தேவைப்படுது, அதைத்தான் வந்து அவங்க அப்போ பண்ணாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அப்போ வந்து நான் என்னுடைய வெற்றி, அதாவது நீங்கள் கீழே இருக்கிறவங்க வந்து உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் தான் அது. நான் என்ன என்னுடைய திறமை உங்கள் திறமையை ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து அதனால தான் அந்த மாதிரி அந்த பேச்சுக்கள்லாம் வந்துச்சு. பட் அதுக்காக பட் அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான். நீங்க உடைந்து கிடக்கிற ஒரு பார்ட்டி எடுத்து ஒன்று திரட்டி மக்களை திரும்ப உற்சாகப்படுத்தி அவ்வளோ பெரிய வெற்றியை டெலிவர் பண்ணதுக்கு அவங்க அவங்க அதை வந்து டெல்லியில இருந்து ஒருத்தங்க வந்து அந்த கிரெடிட் எடுத்துக்க ட்ரை பண்ணும்போது நிச்சயமா வந்து அவங்க அதுக்கான எதிர்வினை தான் ஆற்றினாங்களே தவிர மற்றபடி எல்லாம்
அதான் அவங்க அப்பயே, அதான் நீங்க சொல்றது கரெக்ட். அவங்க அப்பயே அந்த கரிஸ்மேட்டிக் லீடரா மாறிட்டாங்க, கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான லீடரா மாறிட்டாங்கிறதுக்கு ஒரு ஆட்சியா நான் ஒரு புக்ல படிக்கிறப்ப பார்த்தேன். நம்ம இப்பதான் இந்த காலில் விழுகிற கல்ச்சர் அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அப்பயே இருந்துருச்சு. அப்ப ஸ்பீக்கரே வந்து இவங்க காலில் போய் விழுவாராம். அந்த
இல்ல அது
கிடைச்ச
இல்ல அதெல்லாமே ஒரு பவர் கன்சாலிடேஷன் டெக்னிக் தான். பவர் அந்த பவர் வந்து ஏன்னா நீங்க வந்து இந்திய சமூகத்துல வந்து ஒரு பெண் வந்து அரசியல் இருக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க தலைவரா மாறி அந்த கட்சியை ஒன்றா வச்சிருக்கிறதுங்கிறது எல்லாமே வந்து நம்ம ஒரு படிக்கிற அளவுக்கு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம இன்னுமே வந்து ஒரு ஆணாதிக்க சமூகத்துல தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து அந்த இவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற அந்த கேள்வி கூட வராமல் இருக்கிறதுக்கு வந்து அதெல்லாம் சில விஷயங்கள் பண்ணி ஆகணும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது யாராக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், அவங்க ஆரம்பத்தில் இருந்ததை விட போக போக வந்து அந்த ரொம்ப ஒரு அத்தாரிட்டேரியனாக மாறுறது, அதெல்லாமே வந்து அவங்க வெளியே போகிறதுக்காக விட அந்த கட்சியை ஒன்றா வைக்கிறதுக்கே வந்து அவங்க போராட வேண்டியதாக இருக்கு. எல்லாரும் வந்து ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா அவர்களோட இதாக அது அவங்களை ஹை ஹேண்டட்னஸாக பார்க்கறது அப்படிங்கிறது, பட் அவங்களே வந்து அந்த பவரை கண்ட்ரோல் கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு வந்து அவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதுக்காக நான் வந்து அந்த அத்தாரிட்டேரியன் ஸ்ட்ரக்சரை வந்து நான் சரி அப்படின்னு சொல்லலை. பட் என்ன அப்படின்னா அந்த பேட்ரியார்கிக்கல் சமுதாயத்தில் வந்து ஒரு விமன் லீடர் வந்து அந்த ஒரு கட்சியை வந்து ஒரு கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு அப்போ இருந்த என்ன வழியோ அதை அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்லுங்க.
ஓகே ஓகே, அதான் இதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ரீசன் வந்து அவங்க 96ல வந்து டிஃபீட்டுக்கு ஒரு ஒரு ஃபேக்டரா மாறிடுது. இந்த கொஞ்சம் அத்தாரிட்டேரியனா பாக்குறாங்க ஒரு சிலர்லாம் வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் மீடியா. அந்த
இல்ல 96ல வந்து பல ஃபேக்டர் பிளே
ஆச்சு. பல ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா, அதான் ஒன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நான் சொல்றேன். நான் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ்.
ஆமா, ஏன்னா வந்து திரும்ப வந்து இதுல என்னன்னா அந்த 225ங்கிறத விட அது அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். 221 டிஎம்கே அலையன்ஸ் அந்த 96ல.
அதான் கண்டிப்பா நம்ம அந்த 96 எலெக்ஷன் பத்தி நம்ம அடுத்த அடுத்த தேர்தல் சாரி அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். அடுத்த தேர்தல் சாரி
இல்ல டெஃபினட்டா. ஆனா என்ன அப்படின்னா அந்த பல ஃபேக்டர்ஸ் அந்த 96 எலெக்ஷன் சின்ன சிறுசா சொல்லணும் அப்படின்னா வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் பீக்ல இருந்துச்சு. சிட்டிங் சிஎம் மேல பல ஊழல் புகார்கள் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி வந்து தமிழ்நாடு முதல் முதல்ல வந்து 4 முனை போட்டியை சந்திக்குது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி பல
முதல் முறை வந்து எம்ஜிஆர் வந்த டைம்லயே 4 முனை போட்டி வருது.
இல்லை அந்த 4 முனை போட்டி வந்து ஸ்பிளிட் ஆன ஒரு கட்சியோட 4 முனை போட்டிங்கிறதையும் பவர்ஃபுல்லாக நான் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4லையுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க. அவங்க ஜெயிச்சாங்க ஜெயிக்கல அப்படிங்கிறது வந்து வேற விஷயம், பட் வந்து நிச்சயமா பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு வந்து அவங்க பவர் வச்சிருந்தாங்க, ஸ்விங் பண்ற அளவுக்கு பவர் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும்.
ஓகே 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 விவஸ், இந்த எபிசோட் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த எபிசோட்ல வந்து நம்ம 96 எலெக்ஷன்ஸ்ல இருந்து அதன் பின்னால் வர காலகட்டத்தெல்லாம் பார்க்கலாம். ஓகே மிஸ்டர் சாரதி, நன்றி. நம்ம அடுத்த எபிசோட்ல
நன்றி நன்றி.
இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நம்ம பாட்காஸ்டோடைய நேம் அரசியல் அவியல் தான் ஹேண்டில் அண்ட் பேஜோடைய பேர். ஸ்டே ஃபாலோட் ஃபார் அப்டேட்ஸ். உங்களுக்கு எதனா கரெக்ஷன்ஸ் ஆர் குவெஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அரசியல் அவியல் @gmail.com எங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் தாராளமாக. உங்களுக்கு இன்னும் வேறு மாதிரி எதனான பாலிடிக்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் வேணும்னா ரெக்வஸ்ட் பண்ணுங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரசியல் அவியல்.